இரக்கமுள்ள பிதாவை, இம்மட்டும் வழி நடத்தினீர். தேவ ஆவியானவரே, உம்முடைய வசனத்தின் வெளிச்சம் எங்களுக்கு உள்ளே புகுந்து வெளிச்சத்தை கொடுத்து எம்மை சுத்திகரித்து உமது வசனத்தின் வல்லமை எங்களை விடுதலையாக்கி இயேசுவை நாங்கள் கூடுதலாய் அறியத்தக்கதாய், அவரை மகிமைப்படுத்தத்தக்கதாய், அவருக்கு ஊழியம் செய்யத்தக்கதாய், வாழ்நாளெல்லாம் நாம் அதற்காக ஒப்பு கொடுக்கத்தக்கதாய் எங்களை நீர் வழி நடத்தும். இந்த நாள் காலையிலே எவருமே சச்சேலாக இந்த இடத்திலே இல்லை. ஆகையால் நீர் உம்முடைய அனாதி திட்டத்தை எங்கள் மத்தியிலே நிறைவேற்றுவீராக. தேவ ஆவியானவரே, எஜமானாயிரம் நீரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்திலே ஆமென். Give glory to the Lord. பூமியை இருள் மூடும், ஜனங்களை காரிருள் மூடும் என்று தேவன் சொன்னார். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த இருள் என்று சொல்லப்படுவது பிசாசனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள், குழப்பங்கள், புத்தி மாறாட்டங்கள், தற்கொலைகள், கொலைகள், பிரிவினைகள், சண்டைகள், குடும்பத்திலே பல விதமான பிரச்சனைகள், சபையிலே, பாடசாலையிலே, அரசாங்கத்திலே யுத்தங்கள், சொல்லி முடியாத அசம்பாவிதங்கள், நன்றியில்லாத இருதயம் கொண்ட ஜனங்கள் பெருகுவதும், நல்லோரை பயக்கிறவர்களும், இந்த உலகம் இருக்க முடியாத ஒரு ஸ்தலமாக உச்சகட்டத்துக்கு போகும் நாட்கள் காரிருள் அதுதான். ஆனால் தேவன் சொன்னார், தேவாவியானவர் உண்மையில் கத்தர் உதிப்பார், கத்தருடைய மகிமை அவருடைய பிரசன்னம் உண்மையில் காணப்படும். வாயினாலே நாங்கள் அவருடைய மகிமையை வாஞ்சிக்கிறவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்திலே ஜீவிக்கிறவர்களாக நாம் எங்கள் இருதயத்தை அவருக்கு நேராக ஏறெடுக்க வேண்டும். ஒன்றில் அவரது பிரசன்னத்திலே மகிமையிலே ஜீவிக்க வேண்டும், அல்லது மூடிக்கொண்டிருக்கும் காரிருளுக்குள்ளே நுழைய வேண்டும். இரண்டுக்கும் நடுவிலே ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு தகப்பனும் தாயும் நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம், கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாய் ஜீவிக்க போகிறேனா, அல்லது உலகம் அனைத்தையும் மூடிக்கொண்டிருக்கும் பிசாசனுடைய ராஜ்யத்தின் காரிருள் அதற்குள்ளாக நான் நுழைய போகிறேனா. முதலாவதாவது குழப்பப்படும் ஆவி ஆத்ம சரீரம், இதிலே ஆத்மம் அதாவது மனம், அதுதான் முதலில் குழம்புவது, தடுமாற்றம். இந்த நாளிலே இரண்டாம் பேதுரு, பேதுருவினுடைய புத்தகத்தில் இருந்த இரண்டாம் பேதுரு இரண்டாம் அதிகாரம், இதிலே தேவாவியானவர் பேதுரு மூலமாய் கொடுக்கப்படும் இந்த எச்சரிப்பை நாங்கள் ஆராய்வோம். இரண்டாம் பேதுரு இரண்டாம் அதிகாரம் 20 தொடக்கம்.
கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் கரைகளுக்கு தப்பினவர்கள்,
உலகத்தின் கரைகளுக்கு தப்பினவர்கள்
மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு வீழ்த்தப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையை விட மோசமானதாய் இருக்கும். அவர்கள் நீதியின் வழியை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கட்டளையை விட்டு விலகுவதை விடவும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும், கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பியது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படி அவர்களுக்கு நேரிட்டது.
தேவ ஆவியானவர் பேதுரு மூலமாக பீட்டர் இந்த எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறார். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே, அவரை அறிகிற அறிவை பெற்றதற்கு பின்பு, முன்பு ஒரு மதத்திலே இருந்தாய், ஒரு மத வழிபாட்டிலே ஏதோ அதிலே நிலைத்திருந்தால் பரலோகம் போகலாம் என்ற எண்ணம் சாத்தான் இன்றைக்கு பல கிறிஸ்தவ சபைகளையும் ஆவிக்குரிய சபைகளையும் மத வழிபாட்டெனும் சம்பிரதாயத்திலே வழி நடத்துகிறான். அந்த சபையிலே இருக்கிறவர்களும் அந்த ஆவிக்குரிய சபையிலே இருக்கிறதுனாலே தாம் ரட்சிப்பு அடைந்திருக்கிறார்கள் என்று பொய்யாக நம்பும்படி செய்கிறான். ஆனால் ரட்சிப்பு அடைந்தவர்களுக்கு தெரியும் தான் இடம் மாறியிருக்கிறேனா இல்லையா, மெய்யாக அந்த ரட்சிப்பு உள்ளே வந்ததா. இங்கே அவருடைய அறிகிற அறிவை இவர்கள் அடைந்தார்கள். உலகத்திலே உள்ள பாவ இச்சைகள், பலவிதமான பாவங்கள், அந்த கரைகளுக்கு தப்பியவர்கள், அதிலே இருந்து இவர்கள் விடுபட்டார்கள். ஆனால் ஆவியானவர் என்ன சொல்கிறார், மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு வீழ்த்தப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையை விட மோசமானதாய் இருக்கும். இப்படிப்பட்ட ஜனங்கள் சபையில் இருப்பார்கள். அதனாலேதான் தேவாவியானவர் இதை சபைக்கு எழுதியிருக்கிறார். இந்த ஜனங்கள் நீதியின் வழியை அறிந்த பின்பு, அதாவது தேவனுடைய வழியை அறிந்த பின்பு இயேசுவை அறிந்த பின்பு அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன், நீதியின் வழி அவர்தான். அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கட்டளையை விட்டு விலகுவதை விடவும், அதாவது தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கும் அவருடைய வார்த்தையை விட்டு விலகுவதை பார்க்கிலும், வேத எழுத்துக்களை விட்டு விலகுவதை பார்க்கிலும், அதை ஏற்கனவே அறியாதிருந்தது போல அந்த நிலையிலே இருந்திருந்தால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். அதாவது நீ அவருடைய வார்த்தை அறியாது முன்பு இருந்த நிலையிலே, பாவ நிலையிலே இருந்தால் நலமாயிருக்கும் என்று தேவ ஆவியானவர் கூறுகிறார். அதாவது இந்த உலகத்திலே நீ படுமோசமான நிலைக்கு வராமல் மோசமான நிலையிலே இருப்பாய். அவரை அறியாதிருந்து மறித்து நீ நரகத்துக்கு போவாய், அது உண்மை. நித்திய மரணம், நரக பாதாளம், கந்தக நெருப்பு இருக்குமிடம், அங்கேதான் கொள்ளைக்காரர்கள், கள்ளர்கள், கொலைகாரர்கள், பொய்யர்கள், சூனியக்காரர்கள், சொருபங்களை வணங்குகிறவர்கள் அனைவருடைய நித்திய கால ஆக்கினை அந்த இடம்தான் அக்கினி கடல். இவர்கள் அவருடைய வசனத்தின் வெளிச்சத்தை, அவருடைய வழிகளை அறிந்த பின்பு மறுபடியும் பழைய பாவங்களிலே சிக்கிக்கொண்டு அதிலே விழுந்தால் இப்படிப்பட்டவர்களுடைய பின்நிலைமை முன்னிலைமையை விட மோசமானதாயிருக்கும். இப்படியான வழிக்குள்ளாக நீ வந்ததுக்கு பிறகு பழைய வாழ்க்கைக்குள்ளாய் நுழைந்தால், பழைய காரியங்களை செய்ய தொடங்கினால், பழைய முன்பு பார்த்த காரியங்களை பார்த்தால், முன்பு போன இடங்களுக்கு நீ போனால், முன்பு பழகிக்கொண்ட நண்பர்களோடு மறுபடியும் நீ சேர்ந்து பிறண்டால், முன்பு போய் வீடுகளிலே உட்கார்ந்திருந்து அதையும் இதையும் வம்பளங்கிற மாதிரி அளந்து பேசி ஆவலாதி பேசி அப்படி நடந்தால் நீ அதிலே சிக்குண்டு போவாய். தேவனாவியானவர் சொல்கிறார், உன்னுடைய பின்னான இந்த நிலைமை முன்பு நீ இருந்த நிலைமையை விட மோசமானதாயிருக்கும். இவர்கள் நீதியின் வழியை அறியாதிருந்திருந்தால் நலமாயிருந்திருக்கும். நாய், 22 வசனம், நாய் தான் கக்கினதை தின்னவும். நாய் என்ன செய்யறது தெரியுமா? சத்தி எடுத்துட்டு அநேகமான நாய் அதை சாப்பிடும். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நான் பார்த்திருக்கிறேன். கண்டால் நாங்கள் உடனே கலைப்போம், சி என்ன செய்ய கலையும் போய்தான். நாய் தான் சத்தி எடுத்ததை சாப்பிடும். நாய போன வெளியே கலைக்கிறோம், ஆனா மனுஷனுடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கைக்கு போகும் நேரத்திலே அதே நாய் தான். இது ரெண்டு கால் நாய், வால் இல்லை, அதுவும் சாடையா இருக்கோ தெரியாது. நாய் தான் சத்தி எடுத்ததை சாப்பிட்டது போலவும் கழுவப்பட்ட பன்றி தான் பிறண்டு கிடந்து சீவிச்ச சேர்த்து தண்ணிக்குள்ள திரும்பி போனதை போலவும் திரும்பியதென்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படி அவர்களுக்கு நேரிட்டது. பன்றிய கழுவி போட்டு விட்டால் எங்க போகும்? கொஞ்சம் நேரம் இழுத்து பிடிச்சு வச்சிருந்தேன்னா இருக்கும், அங்கால கொஞ்சம் தள்ளி போனியோ, ஒரே நின்றுட்டு ஓடும் பழைய இடத்துக்கு. சகோதரர்களே, நாம் தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ளாய் வந்ததற்கு பிறகு தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாய் நாம் ஜீவிக்க வேண்டும். ஆதியாகமம் 17 அதிகாரம் 1 வசனத்திலே தேவன் இவ்வண்ணமாய் சொன்னார், ஆபிரகாமே நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடக்க வேணும்.
ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு.
எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. That means walk before me. என் பிரசன்னத்திலே நடந்து கொள், என் சமூகத்திலே நீ நடந்து கொள், நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நாம் பழைய வாழ்க்கையை விட்டு தேவனுடைய புதிய வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கு பிறகு எந்த நேரத்திலும் நாம் எங்களுடைய பழைய வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடாது. நாம் இருளிலே இருந்து ஒளியின் இடத்துக்கு, பிசாசின் ராஜ்யத்திலே இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவன் நம்மை உட்படுத்தினார். நம்முடைய பழைய வாழ்க்கை இருளுக்குள்ளே ஜீவித்த பொழுது அநேகமான காரியங்கள் பிழை என்றே எங்களுக்கு தெரியவில்லை. சில காரியங்கள் பிழை என்று தெரிந்தது. இனி எல்லாரும் செய்கிறாங்க தானே என்று நாங்களும் செய்தோம். பல இச்சைகளில் எப்படிப்பட்டு இருந்தோம். ஆனால் இப்பொழுது புதிய வாழ்க்கைக்குள்ளாய் வந்ததுக்கு பிறகு நாம் அந்த பழைய வாழ்க்கைக்குள்ளே போகவே கூடாது. தேவன் சொன்னார் ஆபிரகாமிடத்திலே, ஆபிரகாம் நீ எனக்கு முன்பாக நடக்க வேணும், அதாவது என் பிரசன்னத்திலே நீ நடக்க வேணும், என் பிரசன்னத்திலே நீ ஜீவிக்க வேணும். சகோதரர்களே, இந்த வசனத்திலே மிக முக்கியமான ஒரு சொல், சத்தியத்தை அறிந்ததுக்கு பிறகு, இயேசுவினுடைய வழியை அறிந்ததுக்கு பிறகு, அவரது அறிகிற அறிவினாலேயே இந்த உலகத்தின் பாவங்களுக்கு தப்பி புதிய வாழ்க்கைக்குள்ளே நுழைந்தவர்கள் மறுபடியும் அவர்கள் பழைய வாழ்க்கைக்குள்ளே போய் அதிலே சிக்குண்டு போனால் ஒரு பழமொழி அவர்கள் வாழ்க்கையிலேயே மெய்யா நிஜமாகிறது என்று தேவாவியானவர் சொன்னார். அதாவது நாய் தான் சத்தி எடுத்ததை சாப்பிட்டது போலவும் கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் திரும்பி அந்த சேத்துக்குள்ள போயிட்டு ஓடி போயிட்டு இப்படி நின்றுட்டு சந்தோஷத்தோட பாக்குற மாதிரியும் இருக்கு. வா கொஞ்சம் வெளியால திரும்பி உன்னை கழுவுறேன்னா வரவே மாட்டேன். இதுதான் இந்த இடம். இது என்னதை காண்பிக்கிறது? இவர்களுடைய பின் நிலைமை படு மோசமாயிருக்கு. அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாய் ஜீவிப்பதே எங்களுக்கு பலன். ஒரு ஊழியக்காரன் தேவ பிரசன்னத்தினால் நிறைந்து சகோதரன் பெனஹின் அவர் அந்த மண்டபத்தை விட்டு சபை மண்டபத்தை விட்டு போக விருப்பம் இல்லாமல் இருந்தார். ஆனாலும் அவர்கள் மண்டபத்தை மூட வேணுமா இருந்தபடினாலே அவர் வெளியில போய் தெருவால போய் அவர் ஹோட்டலுக்கு போகும்பொழுதே பல மனிதர்களை சந்தித்தார். கார் எல்லா வாகனங்களும் சத்தமும் அதுவும் இதுவும். ஆனாலும் அந்த பிரசன்னம் அவரை விட்டு நீங்கவே இல்லை. இவர் ஹோட்டலுக்கு போனதும் அங்கே இவர்களுடைய சில சிநேகிதர்கள் அங்கே இருந்த பொழுது அங்கிருக்கும் ஒரு சகோதரன் ஒரு டிவி புரோகிராம் பார்த்து கொண்டிருந்தான். அந்த டிவி புரோகிராம் இந்த சகோதரன் பெனஹின் முன்பு பார்த்த ஒரு காரியம். ரட்சிப்புக்குள்ளாய் வருவதற்கு முன்பதாக அந்த புரோகிராம் அது நாடகமோ என்னமோ என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதை விருப்பத்தோடு பார்க்கிறவராய் இருந்தாராம். ஆனால் இப்பொழுது தேவ பிரசன்னத்தினாலே நிறைந்து ரட்சிப்புக்கு பிறகு இந்த ஒரு கூட்டம் முடிய இவர் அந்த ஹோட்டலுக்குள்ளே போனதும் எப்பொழுது இவருடைய கண்கள் அந்த டிவி ஸ்கிரீன்ல அந்த டிவியிலே விழுந்ததோ இவருடைய கண்கள் அந்த புரோகிராம் அதுல நடந்து கொண்டிருந்த காட்சியை கண்டவுடனே தேவ பிரசன்னம் ஒரு ஷீட் போத்திருந்த ஷீட்டை யாரோ கலத்தி எடுக்கிற மாதிரி அப்படியே இல்லாமல் போயிடுச்சு. அவர் மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவரிடத்துக்கிட்ட ஆண்டவரேன் இது நடந்தது. ஆனால் அந்த நேரத்திலே தேவன் அதை அவருக்கு கூறவில்லை. யோபுவினுடைய புத்தகத்திலே 31 முதலாம் வசனம் இவ்வனமாய் யோபு கூறினான்.
ஒரு கன்னிகையின் மேல் இச்சை வைக்க கூடாதென்று நான் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினேன்.
எங்கள் சரீரத்தில் இருக்கிற ஒரு அவயவம் அதிலே இந்த மனுஷன் உடன்படிக்கை பண்ணுகிறான். கண்ணுக்கும் இவருக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை. வித்தியாசமான ஆக்களை மனுஷர்களை நான் பார்க்க மாட்டேன். பழைய பாட்டிலே விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாக, அது பண்ணினால் மரண தண்டனை. ஆனால் புதிய பாட்டிலே இயேசு வந்தது இப்படி எழுதியிருக்க கேள்விப்பட்டீர்கள், விபச்சாரம் பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு பெண்ணை இச்சையான கண்களோடு நோக்கத்தோடு ஒரு மனிதன் அவளை பார்த்தால் ஏற்கனவே உன் இருதயத்திலே விபச்சாரம் பண்ணிவிட்டாய் என்று இயேசு சொன்னார். நீங்கள் மத்தேயு 5 வாசிக்கலாம். The moment we look with a lust, already you have committed adultery. இதாவது பயங்கரமான ஒரு காரியம். அங்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது. ஏதோ ஒரு அசுத்தம் அந்த கண்களுக்கூடாக வந்து எங்களை கெடுக்கிறது. தேவ ஆவியானவருடைய உதவி இல்லாமல் அவருடைய பிரசன்னத்திலே ஜீவிக்காமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. சகோதரர்களே, இங்கே இருந்த ஒரு சகோதரி மிகவும் நன்றாக ஊழியம் செய்தார், நன்றாக ஜெபம் பண்ணுவா. அவ ஜெபம் பண்ணினால் அநேகமானவர்கள் கண்ணீர் விட்டு அழுவார்கள். ஆனால் இவருடைய வாழ்க்கை கொஞ்சம் முகத்திலே தடுமாற்றமும் ஒரு பயமும் ஏற்பட நான் அவதானித்தேன். வார்த்தை இப்பொழுது ருசிப்பதில்லை, தேவ வசனத்திலே தியானிப்பதிலே விருப்பம் இல்லை, அந்த வாஞ்சியெல்லாம் கெட்டு போயிட்டேன். இதை பேசும் பொழுது உன் வாழ்க்கை ஆராய்ந்து பார். இந்த தேவ வசனத்திலும் இயேசுவிலும் வாஞ்சி அச்சுப்போவும் அச்சுப்போயிருக்கும் இந்த நேரத்திலே நான் ஒரு நாள் அவடத்திலே கேட்டேன், உண்மையாய் என்ன நடந்தது, ஏன் எப்படியாய் இந்த நிலைமைக்கு நீ வந்தாய்? அவர் சொன்னால், ஒரு நாள் நான் இங்கிருந்து வந்து இங்கு ஜப கூட்டம் எல்லாம் முடிந்து நான் வீட்டுக்கு போய் கொஞ்சம் லேட்டாக நேரம் சென்று தூக்க போய் நேரத்திலே ஏறக்குறைய ஒரு 10:30 இருக்கும். அங்கு டிவியில் ஒரு புரோகிராம் ஒன்று போய்கொண்டு இருந்தது. அந்த காட்சியிலே பாலியல் இச்சையை குறித்து செக்ஷுவல் திங்ஸ் காண்பிக்கப்பட்டது. இவள் அதை பார்த்ததும் உடனடியாய் அதை பார்க்க கூடாது என்றுதான் உள்ளத்திலே வந்தது. ஆனாலும் ஜேம்ஸ் சொல்ற மாதிரி 1 அந்த இச்சையினாலே அவள் இழுக்கப்பட்டாள். அதை பார்க்க அவள் சொன்னாலே ஒரு 5 தான் பிறகு நான் பார்த்திருப்பேன். அதன் பிறகு நான் போய் தூங்கிவிட்டேன். அடுத்த நாளிலே இருந்து எனக்கு வேத புத்தகத்திலே தியானம் பண்ண வாசிக்க ஆண்டவர்களை கழிகூற எல்லா வாஞ்சையும் ஓடி பறந்து விட்டேன். அதை பார்த்து ஒரு ஊழியக்காரன் சொன்னார், பிசாசு தெருவழியே நீக்குமாம், ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே நீக்குமாம், நாங்கள் கண்கள் காண்கிறதில்லை. சில பெண்மணிகளுக்கு கூடாக அல்லது சில பொருட்களுக்கு கூடாக அல்லது சில அசிங்கமான புத்தகங்களுக்கு கூடாக அது காத்துக்கொண்டு யார் என்னை பார்க்கிறார்கள் என்று பார்த்துக் கொண்டிருக்குமாம். Who is looking at me? யார் என்னை பார்க்கிறார்கள்?
இப்படி இந்த அசிங்கமான காரியங்களையோ அல்லது அசிங்கமான ஆடை அணிந்திருக்கிறவர்களையோ அல்லது எப்படிப்பட்டதான பார்க்க கூடாத ஒரு இடத்தையோ பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே இருக்கும் பிசாசனுடைய கண்களும் பார்க்கிறவருடைய கண்களும் ஒன்றோடொன்று சந்திக்கிறதாம். And the moment the eyes meet, and this brother says the devil attack, உடனடியாய் அந்த பிசாசி இவர்களை அந்த இச்சையிலே அந்த கட்டுக்குள்ளே போடுது. Just look, அந்த பார்வை ஏவாள் அந்த பழத்தை முதலிலே பார்த்தாள். முதலாவது பார்வை. நான் சொன்ன இந்த சகோதரிக்கு அதுக்கு பிறகு பழைய நிலைக்கு வருவது மிக கடினமாக இருந்தது. உண்மையை சொல்ல போனால் பழைய நிலைக்கு அவள் வரவே இல்லை. அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக பின்வாங்கி போய் உலகத்துக்குள்ளே நுழைந்து திருமணம் முடிச்சு அப்படியே போனான். இது எதை காண்பிக்கிறது? நாய் தான் சத்தி எடுத்ததை சாப்பிட்டதற்கும் பன்றி கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேர்த்துக்குள்ள போனதுக்கும் ஒப்பாயிருக்கிறது. ஆனால் தேவாவியானவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? இவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையை விட மோசமாயிருக்கும். இவர்கள் சத்தியத்தை அறியாதிருந்திருந்தால் நலமாயிரு. நீ எந்த பழைய வாழ்க்கைக்குள்ளே நுழைகிறாய்? இருளிலே இருந்து ஒளியினிடத்துக்கு நீ வந்தாய். சாத்தானின் ராஜ்யத்தை அதிகாரத்தை விட்டு அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே நீ உட்பட்டாய். பழையவைகள் ஒளிந்து போயினை எல்லாம் புதிதாகின, நீ புதிய சிருஷ்டியானாய். நீ எந்த பழைய நீ விட்டு வந்த வாழ்க்கை அதற்குள்ளாய் நீ நுழைகிறாய். எந்த பழைய இடத்துக்கு நீ போகிறாய்? எவ்விதமான டெலிவிஷன் புரோகிராம் நீ பாக்குறாய்? சொல்ல போனால் சிலருடைய எண்ணம், நான் சினிமா பார்ப்பதில்லை ஆனால் நாடகங்கள் பார்ப்பேன். எந்த வித்தியாசமே இல்லை. நீ அவைகளிலே உன் கண்களை போட்டதுக்கு பிறகு நீ வேற புத்தகத்தில் இருந்து எந்த வெளிச்சமும் நீ எடுக்கலாம் எடுக்கலாம் என்று கனவு காணாதே. ஏற்கனவே சொன்னேன், இந்த சகோதரன் அவராகவும் பார்க்கவில்லை. யாரோ அந்த டிவியை போட்டுக் கொண்டிருந்தார்கள். இவர் ஹோட்டலுக்குள்ள போனோன்னு இவர கண்கள் அந்த காட்சியில விழுந்தது. விழுந்த உடனே தேவ பிரசனம் விட்டு போனது. தேவ பிரசனத்திலே ஜீவித்தவர்களுக்கு தெரியும். அது போன உடனே சிம்ஸ்டோன் அதை ஒரு பொருட்டாக எடுக்கவில்லை, தேவ பிரசனத்தை. ஆகையினாலே படிப்படியாக அந்த தேவ பிரசனத்திலே தான் ஜீவிக்கிறான் என்பதை அறியாதிருந்தான். அவன் அந்த பாவ இச்சையிலே இழுபட்டு இழுபட்டு பெண்களாலே அவன் தூர தூர தூரமாக போய் கச்சர் ஆவியானவர் அவனை விட்டு போயிருந்தும் அவனுக்கு அது தெரிய வரவில்லை என்று வேதம் சொல்கிறது. He never knew that the spirit of the Lord left him. பலசியர்கள் இதோ வருகிறார்கள் என்று அவள் சொன்னதும் தெளிவாள் அம்மறுபடியுமாக எழும்பு அவர்களை வெல்லலாம் என்று எழுப்பினான். ஆனால் அவன் அறியாதிருந்தது என்ன? தேவ ஆவியானவரின் பிரசன்னம் அவருடைய மகிமை அவனை விட்டு போய்விட்டது என்று அவன் அறியவில்லை. தேவ ஆவியானவருடைய பிரசன்னமும் அவருடைய வல்லமையும் இல்லாமல் எந்த ஒரு கிறிஸ்தவனும் எந்த ஒரு ஊழியக்காரனும் தேவன் இந்த புத்தகத்திலே எதிர்பார்க்கிற பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிக்க முடியாது. முடியாது, ஒரு காலம் முடியாது. இலவசமாய் ரட்சிப்பு பெற்றோம். இப்பொழுது பரிசுத்தாவியானவர் மூலம் தான் நாங்கள் அவர் எதிர்பார்க்கும் ஜீவியத்தை அவருடைய வல்லமையிலே செய்ய போகிறோம். அதுதான் இயேசு சொன்னார், என் மூலம் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவின் இரத்தத்தின் மூலம் நாங்கள் இருளின் அதிகாரத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு இலவச பாவம் மன்னிப்பு பெற்று தேவனுடைய ராஜ்யத்துக்களை நுழைகிறோம். ஆனால் தேவ ஆவியானவர் மூலம் மட்டும் தான் நாங்கள் ஜெயம் கொண்ட ஜீவியம் ஜீவிக்கலாம், இயேசுவையும் அறியலாம். பழைய வாழ்க்கைக்குள்ளே எவராவது நுழைவதற்கு முன்பதாக விட்டு வந்த பழைய இடங்கள், முன்பு பார்த்த டிவியிலே பார்த்த நாடகங்களோ சினிமா படங்களோ அல்லது எந்த விதமான இவைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கேடாக வரும். எப்பொழுதும் ஞாபகம் வையுங்கள், நாங்கள் விட்டு வந்த பழைய வாழ்க்கைக்குள்ளே அசுத்தாவிகள் ஜீவிக்கிறதே. Demons live there. அந்தகார சக்திகள் அந்த பழைய வாழ்க்கைக்குள்ளே ஜீவிக்கிறதே. முன்பு எப்படிப்பட்டதான வாழ்க்கை நீ ஜீவித்தாய்? டிவியை எடுத்துக்கொண்டால என்ன விதமான காரியங்கள் நீ பார்த்தாய்? அந்த இடத்துல நீ மறுபடியுமாக அவைகளுக்கு ஒரு காரியத்துக்காவது திரும்பும் பொழுதே அந்த அசுத்தாவிகளினாலே நிச்சயம் பிடிபடுவாய். அது சினிமாவாய் இருக்கலாம், அல்லது நாடகங்களாய் இருக்கலாம், அல்லது வேறு காரியங்களாய் இருக்கலாம். இது நூற்றுக்கு நூறு விதம் உண்மை. சாத்தான் பழைய வாழ்க்கையிலே அவன் நடமாடுகிறான். ஆகையினாலேதான் பழைய காரியங்களுக்கு நாங்கள் திரும்ப கூடாது என்று தேவன் சொல்லி இருக்கிறார். தம்முடைய ஜனத்தை வெளியால் அழைத்ததற்கு பிறகு தேவன் சொன்னார், எந்த காரணத்தை விட்டும் நீங்கள் திரும்ப கூடாது. எகிப்து உலகத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது, நீங்கள் திரும்ப வேண்டாம். ஆனால் அவர்களோ எப்பொழுதும் அந்த எகிப்தின் காரியங்களால இச்சைகளினாலே இழுபட்டார்கள். அடிக்கடி அவர்களுக்கு சொன்னால் திரும்ப வேண்டாம். ஆதியாகமம் 12:10 பிரச்சனையும் பஞ்சனையும் உண்டாகின பொழுது தேவ மனுஷனாகிய ஆபிரகாம் எகிப்தை நோக்கி புறப்பட்டான். இது எதற்கு ஒப்பாயிருக்கிறது தெரியுமா? பழைய வாழ்க்கைக்குள்ளே நுழைகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது, விட்டு வந்த இடத்துக்கு மறுபடியும் திரும்பறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. சில கிறிஸ்தவர்கள் இப்படித்தான், இயேசு வண்டை வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் பிரச்சனை சூழ்நிலை மாறினோடனே they get back to their old life. அவர்கள் பழைய வாழ்க்கைக்குள்ளே நுழைகிறார்கள். பழைய வாழ்க்கைக்குள்ளே என்ன அங்கு ஜீவிக்கிறது? அசுத்தாவிகள், பிசாசின் சேனை, பிசாசுடைய பொல்லாதாவிகள் அந்த பழைய இடத்திலே ஜீவிக்கிறதே. நீ அங்கு திரும்பும் பொழுதே அவைகள் உன்னை ஒரு எலி எப்படி பொறையிலே அகப்படுகிறதோ அவ்விதமாக இவர்கள் அகப்படுகிறார்கள். 12:10
அந்நாட்டிலே பஞ்சம் உண்டாயிற்று. நாட்டிலே பஞ்சம் கொடிதாயினபடியினால் ஆபிராம் எகிப்து நாட்டிலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான்.
அதோ எகிப்துக்கு இவன் திரும்பினான். பிரச்சனை வந்ததும் தான் விட்டு வந்த பழைய இடத்துக்கு திரும்பினான். அங்கு நடந்தது உங்களுக்கு தெரியும். பலருக்கு சாராளிடத்தில் சொன்னா நீ என்ன மனைவி என்று சொல்லாதே, என்னுடைய சகோதரி என்று சொல்லு. அங்க என்ன நடக்க போனது? அங்க இருக்கிற அந்த மனுஷன் அந்த பார்வோன் என்ன செய்தான்? இவளை கெடுப்பதற்கு, அவளோடு விபச்சாரம் பண்ணுவதற்கு இவன் ஆயத்தமானான். ஆனால் தேவனோ நிற்பாட்டினார். அவனே கேட்டான், நீ ஏனப்பா எனக்கு பொய் சொன்னாய்? ஆபிரகாம் பொய் சொல்ல பொய் சொல்ல அந்த சூழ்நிலையிலே தூண்டப்பட்டான். ஏன்? பழைய வாழ்க்கைக்குள்ளே நுழைந்ததனால். தேவன் தம்முடைய இரக்கத்தினால், தம்முடைய அழைப்பினால், திட்டத்தினாலே பாதுகாத்தார். அந்த பார்வோன் இவனை பிடித்து ஆசீர்வதித்து இவனை அனுப்பிவிட்டான் ஆபிரகாமே. இது 100% உண்மை. ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே அதே விதமான பஞ்சம் அவனுடைய வாழ்க்கையிலும் வந்தது. தகப்பனுக்கு உண்டான புத்தியிலே இவனும் திரும்பி எகிப்துக்கு ஓடிவிடுவான் என்று சொல்லி தேவன் என்ன செய்தார்? ஆதியாகமம் 26:1 முதலாம் வசனம் சொல்ற வாசிங்க. தேவன் முதலாவது என்ன சொல்றாரு பாருங்க. Genesis 26:1
ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை தவிர பின்னும் ஒரு பஞ்சம் நாட்டிலே உண்டாயிற்று.
இது வேறு ஒரு பஞ்சம்.
அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு அரசனாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் நாட்டிலே குடியிரு.
அதாவது தேவன் இங்க என்ன சொல்கிறார்? எகிப்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லும் நேரத்தில் பழைய ஜீவியத்துக்குள்ளே போகாதே, நீ விட்டு வந்த இடத்துக்கு போகாதே, உன் பழைய பழக்க வழக்கங்களுக்குள்ளே போகாதே, நீ முன்பு சேர்ந்த நண்பர்களோடு போய் கலந்து கொள்ளாதே, திரும்பி போகாதே. எதைத்தான் அவர் சொல்கிறார்? பழைய வாழ்க்கைக்குள்ளே போகாதே. ஈசாக்கு அதை செவிசாய்த்தான். அவன் போகவில்லை. அவன் கர்த்தர் சொன்ன இடத்திலேயே இருந்தான். அந்த இடத்திலேயே பஞ்சகாலத்திலேயே அவன் விதை விதைத்து 100 மடங்கு அவன் அறுவடை செய்தான். 10% அல்ல, 50% அல்ல, 1:100 அறுவடை செய்தான். கமக்காரர்களுக்கு விளங்கும். நான் என்ன சொல்றேன்? தேவன் அந்த அறுவடையை கொடுத்தார். யாக்கோபுக்கு ஒரு மகள் இருந்தாள். வாலிப சகோதரிகள் கேளுங்கோ, சகோதரர்கள் கேளுங்கோ, ஆதியாகமம் 34:1 முதலாம் 2 வசனத்திலே யாக்கோபினுடைய மகள் இருந்தா போல அவட உள்ளத்திலே என்ன வந்தது என்று பார்ப்போம்.
லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமார்த்தி ஆகிய தீனாள்.
தீனா, தீனா இவளுடைய பெயர்.
நாட்டு பெண்களை பார்க்க புறப்பட்டாள்.
அவள் ஒரு நாள் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள், நான் போய் வேற யார் இங்க வேறு பெண்கள் இருக்கிறார்கள் இந்த சிட்டியில, இந்த பட்டணத்துல, லெட் மீ கோ அண்ட் சீ தெம். இன்ன வீட்டுக்குள்ள ஒரே அடைஞ்சு கொண்டு கிடக்கிறாரு. அப்ப நான் போய் அதை பார்க்கட்டும். நான் சிட்டி. அவள் பட்டணத்துக்குள்ளே நுழைந்தாள். வாசிப்போம்.
அவளை ஏலியனான எமோரியரின் குமாரனும் அந்நாட்டின் பிறவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான்.
இவளுடைய கற்பு அளிக்கப்பட்டது. போகக்கூடாத இடத்துக்கு இவள் போனாள். தேவையற்ற ஒரு காரியம் செய்தாள். நான் போய் மற்ற பெண்களை பார்த்துட்டு வரட்டும். பாத்தீங்களா? அந்த இடத்திலே அசுத்தாவிகள் விபச்சாரத்தினாவி மனுஷர்களுக்குள்ள இருந்து பாம்புகள் நுழைந்து கொண்டு யாரை விழுங்கலாம் கொத்தலாம் என்று பார்த்து கொண்டு இருந்தது. இவ வீட்டை விட்டு வழிகிட்டு போற வழியால நான் போய் வேற யாரும் லேடிஸ் இருக்கு, லேடிஸ் தான் பார்க்க போனது. போன நேரத்திலே விபச்சாரத்தின் ஆவியை உடைய, இச்சையின் ஆவியை உடைய ஒரு மனுஷன், இச்சைங்கிற பாம்பை உடைய ஒரு மனுஷன் இவளை பிடிச்சு பலவந்தம் பண்ணி இவளை கெடுத்தார். கேன் யூ சே? எதற்காக தீனா வீட்டை விட்டு நீ வழிகிட்டாய்? ஏன் நீ அந்த பட்டணத்திலே இருக்கிற பெண்களை பார்க்க வேண்டும்? நீ என்ன எலெக்ஷன் கேட்க போறியா? ஏன் வழிகிட்டு போனாய்? ஒரு துணையும் இல்லாமல். துணை இருந்திருந்தாலும் எதற்காக நீ போக வேண்டும்? அங்கே அது ரட்சிக்கப்படாத ஜனம், சாத்தானின் கூட்டம். தமிழ்ல சொல்லுவாங்க, எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்கோ தெரியாதே. நீ ஏன் போனாய்? பிடிபட்டாள். சகோதரர்களை கேள், நீ விட்டு வந்த உன்னுடைய பழைய டெலிவிஷன் புரோகிராமிலே அசுத்தாவிகள் ஜீவிக்கிறது. நீ விட்டு வந்த உன்னுடைய பழைய சண்டை வாழ்க்கைக்குள்ளே அசுத்தாவிகள் ஜீவிக்கிறது. நீ விட்டு வந்த உன்னுடைய குடி சாராயம் அந்த வாழ்க்கைக்குள்ளே, அந்த நண்பர்களுக்குள்ளே சாத்தான் உலாவுகிறான். இது என்னுடைய இடம். ஒரு சகோதரி சொன்னால், இந்த சகோதரர் என்ன சொன்னா, பிரதர் ஐயோ சும்மா என்ன இருக்கு விடுதல, சாராயம் அடிதா என்னது, எலும்பு சாராயம் வண்டிதான்றதுக்காக சொல்லு ஜெய் இருக்குது பிரதர், ஈரான் என்று சொல்லி அவன் போய் சாராயத்தை குடிக்கிறான்.
இந்த பிசாசுக்கு சாராயம் தேவை. இது சாராய பிசாசு. இந்த சாராய பிசாசு அதுக்கு சாராயம் விருப்பம். சில முண்டங்களுக்கு சாராயம் வாய்த்து வைக்கிறது உங்களுக்கு தெரியும். கவனமாக, இந்த சாராய பிசாசு சாராயம் குடிக்க வேணும் என்று கேட்டால் அது ஆவியா இருக்கிறபடினால குடிக்க இயலாது. அதுக்கு ஒரு சரீரம் தேவை. அதனாலதான் ஒரு மனுஷனுக்குள்ள பூந்து தண்டிச்சுன்னா அவனை தூண்டி அவனோட போய் அந்த சாராயத்தை குடிச்சு அதையும் என்ஜாய் பண்ணும். அது உனக்கு தெரியவு ஆவி போறது ஆல்கஹால். அந்த வாழ்க்கைக்குள்ளே நாக்களி புழுவை போல நெளிந்து கொண்டிருக்கிறது இந்த பாம்புகள் அசுத்தாவிகள். அந்த நண்பர்களுக்குள்ளே இவைகள் ஜீவிக்கிறது. நீ திரும்பி அவர்களோடு சேரும் பொழுது, நீ விட்டு வந்த இடங்களுக்கு தீனாவை போல போகும் பொழுது அந்த பாம்பு உன்னை கொத்தும். இண்டைக்கு அறைந்து கொள், மறுபடியும் நீ அதிலே பிடிபடுவாய். ஆவியானவர் என்ன சொன்னார்? இப்படி மறுபடியும் பிடிபட்டவர்கள் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குமா? முன்னிருந்ததை விட பின்னிலைமை மோசமாயிருக்கும். இது அசுத்தாவியினாலே உண்டாகும் காரியம். அந்த வசனத்தை இன்னும் ஒரு தடவை வாசிக்க போகிறாயா? இரண்டாம் பேதுரு அந்த இதுல அது மிக தெளிவாக இருபதாம் வசனம், இயேசு கிறிஸ்து வருகிறவினாலே உலகத்தின் கரைகளுக்கு தப்பியும் மறுபடியும் அவர்கள் சிக்கிக் கொண்டு வீழ்த்தப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையை விட மோசமாயிருக்கும். ஏன் அவர்கள் பின்னிலைமை மோசமாயிருக்கிறது? எதற்காக இவர்கள் இப்பொழுது ஒரு மோசமான நிலைக்கு வந்திருக்கிறார்கள்? முன்பு சாராயத்தை விட்டார்கள், முன்பு இந்த சினிமா படங்கள் பார்க்கறதை விட்டார்கள், அந்த மற்ற நாடகங்கள் பார்க்கறதை விட்டார்கள், முன்பு தூஷணம் பேசுறதை கொண்டிருந்தார்கள், ஆனால் இப்பொழுது விட்டார்கள். ஆனால் மறுபடியும் இவர்கள் அதற்குள்ளே நுழையும் பொழுது இந்த முன்பு இவர்களை தாக்கி அடக்கி இவர்களை தூண்டி இப்படியாக இந்த பிடியில வைத்திருந்த இந்த பாம்புகள், இந்த அசுத்தாவிகள், அசுத்தாவிகளை இயேசு பாம்புகளும் தேள்களும் என்றே சொன்னார். அதனாலே தான் அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு உபயோகிக்கிறேன். அதற்குள்ளே திரும்பி போகும்போது இந்த பாம்புகள் இவர்களை கொத்துகிறது. கொத்தின உடனே இவர்களது பின் நிலைமை மோசமாகிறது. மத்தேயு 12 அதிகாரத்தை எடுங்கோ. இப்ப ஏன் இந்த எப்படி இந்த என்ன காரியத்துக்காக இவர்கள் பின் நிலைமை மோசமாக இருக்கிறது என்பதை தெளிவாய் அந்த இடத்துல காணலாம். மத்தேயு 12 எடுத்துறீங்களா? 43 வாசிப்போம்.
அசுத்த ஆவி ஒரு மனிதனை விட்டு புறப்படும் போது,
ஒரு பாம்பு ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது, பாம்பா அதிகாரம் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது, ஒரு அசுத்தாவி என்றால் ஒரு ஆள், அந்த ஆளுக்கு சரீரம் இல்லை, அது சாத்தானினுடைய ஆள், பொல்லாதாவி.
வறண்ட இடங்களில் அலைந்து விளைப்பார்கள் தேடியும் கண்டடையாமல்,
அது மனுஷனை விட்டு வெளியே போனதும் அது கிளைப்பாறுதல் இல்லை. ஆறுக்குள்ளேயாவது பூந்து கிடந்தா தான் அந்த பாம்புக்கு கிளைப்பாறுது. அப்பா எனக்கு நல்ல வெத்தல பாக்க விருப்பம். இந்த மனுஷுக்குள்ள பூந்தன் வாரன் வாய கிரவல் ரோட் மாதிரி இருக்கு, மழை அடிச்ச கிரவல் ரோட் மாதிரி.
நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி,
அரை வீடம் வீடு ஒன்று தேவைப்படுது பாத்தீங்களா? இதுக்கு தானே இடம் கொடுக்கறாய். நான் விட்டு வந்த என் வீட்டு நல்லா ஞாபகம், அங்க இருந்து வீடு வந்தது எந்த அட்ரஸ் எல்லாம் அதுக்கு தெரியும். நான் விட்டு அது கதைக்குது, அது யோசிக்குது, அது வண்ணாத்தி பூச்சி இல்ல, அது ஒரு ஆள். அன்றைய தினத்துல ஒரு பாம்பு சொல்லுது, அங்க போயிருக்கிற மியூசிக்க நிப்பாட்டு நிப்பாட்டு, நாங்க இங்க போடுற பாடல்களை நிப்பாட்டுட்டான். அதுக்கு முதல்ல பாம்பு ஆடுனது கிடந்து, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன், எனக்கு நிம்மதி இல்லை, ஆரோ கலைச்சு போட்டான் அங்க இருந்து, அந்த வீட்டுல இருந்து, அந்த ஆள்ல இருந்து திரும்பி நான் போவேன் என்று சொல்லி
அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி அலங்கரிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு.
ஹலோ, இங்க கேள், அந்த விட்டு வந்த மனுஷன் திரும்பி போய் பாக்குது, ஒருத்தரும் போகல உள்ளுக்கு, பெருமையா தான் கிடக்குது, கதவெல்லாம் திறந்து கிடக்குது. யார் இந்த உண்மையான சம்பவத்தை சொல்லுவது? இயேசு நம்முடைய ஆண்டவர், அவர் தான் இதை சொல்றார். அது திரும்பி வந்து பாக்குதாம் இவர நிலைமைய. ஓ, உள்ளுக்கு ஒருத்தரும் இல்ல, நம்முடைய எதிரி, நான் நினைச்சேன் உள்ளுக்கு போயிருப்பாரு எதிரி. ஆர் எதிரி? இயேசு கிறிஸ்து. அடுத்த எதிரி யார்? தேவ ஆவியானவர். ஒற்றுத்தரையும் காணும், கொஞ்சம் இருவார். திரும்பி ஓடுது. இப்ப இவருக்கு தனியே இருக்க விருப்பம் இல்ல போல கிடக்குது. இந்த பிசாசு மறுபடியும் போய் பூந்திருக்கிறான் உள்ளுக்கு. இந்த பாம்பு ஏன் அங்க பொந்து ஃப்ரீயா கிடக்குது? இங்க இருக்கிறியா? இங்க இருக்கிறியா?
இது போய் திரும்பி ஓடுது கண்டுட்டு.
திரும்பி போய் தன்னை விட பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை
இங்க பிசாசுக்குள்ளையும் கிரேட் இருக்குது. பொல்லாதது, அதிக பொல்லாதது, அதி மேன்மையான பொல்லாதது, படுமோசம், அழுகல். இது அடுத்த இனியில் ரெண்டு அழுகல் காவண்டா. தன்னை விட வேறு பொல்லாத எத்தின பிள்ளைகள் ஏழு பேர் எங்கதான் சந்திச்சதோ போய், அதுக்காக குறைவு போய் அவங்களோட பேசுதே. வாங்க இந்த விஷயம், நான் ஒரு வீட்டில இருந்து நான் இந்த ஆள் எங்கேயோ போய் ஒரு கூட்டத்துல போய் தன்னை ஒப்புவிச்ச அவன் ஒரு தன் ஜேசு நாமல படாபடியாளனுக்காய் ஜிகே ராம போச்சு. எனக்கு நான் படியால் ஓடி வந்துட்டேன். ஆனா நான் பிறகு திரும்பி போய் பார்க்க இவர் வந்து சேர்த்துக்கும் போறதில்லை, ஒன்றுக்கும் போறதில்லை, பழையபடி சிட்டியுறார். என்ன என்ன செய்யுறார் பெலமா சொல்லுங்க. அதுங்க பிள்ளைகள் கவனமா கேக்கு. தந்த பாட்டுல சிரியுறார். ஆனபடியா ஒன்று செய்வான். இவ்வளவு நாளும் தனியா இருந்த நான் இப்ப நீங்க என்னோட வந்தா எனக்கு கொஞ்சம் கம்பெனியா இருக்கும். கதைச்சு கொண்டு இருக்கலாம் உள்ளுக்கு நாங்கள் எல்லாரும். அப்ப பொறுங்கோ, நீங்க ஏழு பேர் என்னோட சேர்ந்து, எட்டு பேர் அவனோட சேர்ந்து, ஒன்பது நவரத்தினமா இருக்கலாம். வாசிங்க.
திரும்பி போய் தன்னை விட பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னுடன் கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து
உள்ள புகுந்து ஆறரை பெர்மிஷனோட உள்ள போந்தது. அதுக்கே பெர்மிஷன் வரமணியா வீடு கிடந்தா போக வேண்டியதான் உள்ளுக்கு. அங்க பாரு புழச்சலும் இல்ல வீட்டு மில்ல. எட்டு பேர் இப்ப உள்ளுக்கு பூந்து பூந்துச்சு. நாம் எட்டு பாம்பு, அதுல ஏழு பொல்லாத விஷம். இதுவும் விஷம் தான். அடுத்தது எல்லாம் அழுகல். சரி,
அங்கே குடியிருக்கும்
என்ன இருக்குமா? இதுக்கு பேர் புது குடியிருப்பு. பழைய குடியிருப்பிலே ஒரு ஆள் தானே இருந்தது. இது புது குடியிருப்பிலே நாங்கள் எட்டு பேர் நோவான பிள்ளைக்குள்ள இருந்த மாதிரி இருக்கணும். அதுக்குள்ளே மட்டும் பேர் தான். அது தேவனுடைய ஜனம். இப்ப இந்த மனுஷனுக்குள்ள பூந்துருது. எட்டு பிசாசு உள்ளுக்கு வந்து பூந்துருது. ஒஜவனுக்கும் தெரியா, ஒரு பாசருக்கும் தெரியா. இயேசு வங்காள என்ன சொன்னார்?
அப்பொழுது அந்த மனிதனுடைய முன்னிலைமையிலும்
இப்ப வாசிச்ச ஞாபகமா? பீட்டர் புத்தகத்துல வாசிச்சது ஞாபகமா? பிள்ளைகள் ஞாபகமா? என்னவாம் பாருங்க. இப்பொழுது
அந்த மனிதனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக மோசமானதா இருக்கும்.
இப்பொழுது இவனுடைய வாழ்க்கை முன்னிருந்த வாழ்க்கையை விட படு மோசம். பாருங்க, கொண்டு நான் ரோட்டால போறேன், முகம் அகோயமாக கிடக்குது. ஓ, திரும்பியும் பாக்குறாரு இல்ல, வெட்டிச்சு போறாரு சைக்கிளை. எட்டு கிடக்குது உள்ளுக்கு, பாத்தீங்களா? அதுதான் இயேசு சொன்னார், பின்னிலைமை படுமோசம். நீ பழைய வாழ்க்கையை விட்டு வந்து இச்சையில இருந்து விடுதலை அடைந்து இச்சை உள்ள படங்கள், டிவி புரோகிராம், தூஷணம் பேசுறதுல இருந்து, சாராயம் குடிக்கிறது, பொய் பேசுறது, மாயமானமாய் பழகிறது, களவு செய்கிறது, உள்ளொன்று வைத்து புறமொண்டு பேசுகிறது, கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து கொள். முந்தின வாழ்க்கை விட நீ வந்ததுக்கு பிறகு நீ அந்த இடம் எப்படி இருக்கும் என்று போய் பார்க்க போனால் அதில் இப்படிப்படுவாய். உன் பழைய வாழ்க்கைக்குள்ளாக அசுத்தாவிகள் ஜீவிக்கிறார். அதற்குள்ளாய்த்தான் அவர்கள் ஜீவிக்கிறார்கள். ஆனபடியினாலே பழைய வாழ்க்கைக்குள்ளே திரும்பாதே. பழைய வாழ்க்கை பிலிப்பியர் புத்தகம் மூன்றாம் அதிகாரம், பிலிப்பியருடைய புத்தகம் மூன்றாம் அதிகாரம், அதுல பவுல் என்ன சொன்னான்? பின்னானவைகளை மறந்தே முன்னானவைகளை நோக்கி போக வேண்டும். பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் 13 வாசிப்போம்.
சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஆனால் ஒன்றை நான் செய்கிறேன். பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பரிசை பெறுவதற்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன்.
பின்னானவர்களை மறந்து மறுபடியும் பிறந்திருந்தாய், ஆனால் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்று தொடக்க மூன்று வரை வாங்க. நீ இயேசு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தின் காரியங்களை நீ வாஞ்சிக்க வேணும். நீ பழைய விட்டு வந்த இடங்களுக்கு, பழைய நண்பர்களுக்கு, பழைய பார்த்த டிவி படங்களுக்கு, அந்த சினிமா படங்கள் அல்லது நாடகங்கள் அதுகளையே பார்த்துக் கொண்டு நீ இருப்பால் உனக்கு பின்னிலைமை மோசமாக வரும். நீ அந்த அசுத்தாவிகளிலே பிடிபட்டே தீருவாய். அந்த அசுத்தாவிகள் அந்த முன்னிருந்த அந்த வாழ்க்கையிலேயே ஜீவிக்கிறது. They live in it all life. சண்டை பிடிக்கிறாய், வாக்குவாதம் பண்ணி அது முன்ன உன் முன்னானே ஜீவியம். அந்த வாழ்க்கையிலே அசுத்தாவிகள் வாக்குவாதத்தின் ஆவி, சண்டையின் ஆவி, மூர்க்கத்தின் ஆவி, கோபத்தின் ஆவி, கொலைகார ஆவி அதற்குள்ளே ஜீவிக்கிறது. And when you go there, they catch you. Don't get inside. தீனால் பிடிபட்ட மாதிரி பிடிபடுவாய். இது உண்மை. பழைய வாழ்க்கைக்குள்ளே பிசாசு ஜீவிக்கிறான். நீ அதற்குள்ளாய் திரும்பும் பொழுது உன் பின்னிலைமை மோசமாகும். அதுல இருந்து உன்னை விடுவிப்பார் இல்லை. நீ அறுத்தே ஒருவருக்கும் தெரியாதென்று அதிலேயே இருக்கிறாயா? ஒரு சகோதரி பயங்கர படங்கள் பாக்குறவளாம். இவக்கு மனம் குழம்பி ஒரு ரட்சிப்படை இந்த சகோதரி மனம் குழம்பின நிலையில இவக்கு இவ உடனே ஆஸ்பத்திரியிலையும் போட்டுட்டாங்க. சத்தம் எல்லாம் கேட்குதாமண்டு குரல்கள். ஏதாவது ஊழிகாரத்தை கொண்டு வந்தார்கள். அந்த ஊழிகாரம் கேட்டான், என்ன ஏன் இது? அவன் சொன்னால், எனக்கு தெரியாது, எனக்கு இப்ப கொஞ்ச காலமா தானே இது நடக்கிறது. சரி, முன்பு செய்த காரியங்கள் ஏதாவது செய்கிறியா? அவள் கேட்டால் ஒரு உதாரணம் சொல்லுங்க. என்ன முன்பு செய்த காரியம் என்றால் என்ன? ஏதாவது நீ முன்பு செய்த ஏதாவது? நான் இடையிடையே சில படங்களை நான் பார்ப்பேன். ஆஹா, என்ன படங்கள் பார்ப்பாய்? இந்த பிசாசு படங்கள், ரத்தம் கழுத்துல வந்து பல்லு நீண்டு உட கடிச்சு ரத்தம் குடிக்கிறது, வெம்பயர், டிராகுலா, இப்படியான அந்த படங்களை, பயங்கர படங்கள் நான் பார்ப்பேன். அவர் சொன்னார், இப்பொழுது எந்த விதமான ஒரு ஆட்சேபணியும் இல்லை. இந்த அசுத்தாவிகள் உனக்கு மனதை குழப்பி உனக்கு பைத்தியத்தை கொண்டு வரது எந்த விதமான ஆட்சேபணியும் இல்லை. இந்த படத்தை நீ போடும் பொழுது உன் டிவியிலே அசுத்தாவிகள் உன் வீட்டுக்குள்ளே நுழைகிறது, அவைகள் அங்கேயே ஜீவிக்கும். நீ இதை நிற்பாட்டும் வரை உன் வீட்டிலிருந்து அவைகள் போகிறதில்லை. நன்றாய்கள். அசுத்தாவி ஒன்று அல்லது பல ஒரு குறிப்பானல், அதாவது ஒரு குறிப்பான இடத்திலே ஜீவிக்க விரும்புகிறது. அந்த லேகியோனை திறந்த பொழுது ஆண்டவர் அவர்களிடத்தில் என்ன சொன்னது? நீர் இவனை விட்டு எங்களை கலைத்தால் எங்களை இந்த இடத்தை விட்டு போக பண்ண வேண்டாம், இந்த பன்றிகளுக்குள்ளே அனுப்பும், இந்த தேசத்தை விட்டு எங்களை போ ஒன்று சொல்ல வேண்டாம். They like to live there. சில வீட்டை விட்டு போறது அதற்கு விருப்பம் இல்லை, சில மரத்தை விட்டு போறது அதற்கு விருப்பம் இல்லை, சில கிராமத்தை விட்டு போறது அதற்கு விருப்பம் இல்லை. சோ இந்த படம் போட்டபடினாலே அவைகள் அங்கே நடமாடியது, அவளுக்கு குழப்பத்தை கொண்டு வந்தது. அவள் தீர்மானம் எடுத்து நிற்பாட்டினாள், இனி நான் இவைகளை பார்ப்பதில்லை. அன்றைய தினத்தில் இருந்தே அவள் மனம் நேராக தொடங்கியது, அவளுக்கு விடுதலை வந்தது. அதன் பிறகு அந்த அசுத்தாவிகள் அவள் வீட்டுக்குள்ளே நுழையவில்லை. நீ சினிமா படத்தை வீட்டுக்குள்ளே போடும் பொழுது, நாடகம் காட்சிகளை நீ போடும் பொழுது, இந்த மற்ற ஏதோ காரியங்கள் பிசாசுடைய பழைய வாழ்க்கைக்கு காரியங்களை நீ செய்யும் பொழுது அசுத்தாவிகள் உன் வீட்டுக்குள்ளே நுழைவதை நீ தடை செய்ய முடியாது. வாக்குவாதம், சண்டை, பிரிவினை, மூர்க்கம், புருஷனும் பஞ்சாதியும் சண்டை, தூசண வார்த்தைகள் அசுத்தாவிகளின் வீட்டிலே குடிகொண்டிருக்கும். அவைகள் அந்த நீ கையால் கட்டப்பட்ட அந்த மண்டபம் உன்னுடைய வீட்டிலே உலாவி கொண்டு தெரியும். உனக்கு எங்கே நிம்மதி? உன் குடும்பத்திலே எப்படி நிம்மதி வரும்? அங்கேயுள்ள இருக்கும் தேவ பிரசன்னம் இல்லாமல் போய்விட்டது. பழைய வாழ்க்கைக்குள்ளாக அசுத்தாவிகள் ஜீவிக்கிறது. திரும்பாதே எகிப்துக்கு, பழைய வாழ்க்கைக்கு திரும்பாதே. விட்டு வந்த நண்பர்கள் அண்டை திரும்பாதே. முன்பு பார்த்த காட்சிகளை பார்க்காதே. முன்பு சொன்ன தீய அந்த தூஷண வார்த்தைகளை பேசாதே. சண்டை சச்சரவுகளிலே ஈடுபடாதே. போகக்கூடாத இடங்களுக்கு போகாதே. தீநாள் பிடிமட்டாள் மனம் திரும்பு. அல்லது பின்னிலைமை முன்னிலைமையை விட மோசமாய் இருக்கும். இந்த மனிதன் பழைய வாழ்க்கைக்கு திரும்பினான். அது என்ன செய்தது? ஓஹோ, வீடு காலியா இருக்குது, நான் போய் மற்றவர்களையும் அழைத்து வரட்டும். வந்து உள்ளே புகுந்தது, இவன் பின்னிலைமை மோசமாகியது. உன் வாழ்க்கை தேவ வார்த்தையினாலும் தேவ ஆவியானவராலும் நிறைந்திருக்க வேண்டும். சகோதரனே, சகோதரியேக்கு, காரியம் மூடுகிறது, பின்னால வாழ்க்கைக்கு ஒளிஞ்சு அந்த பழைய வாழ்க்கையிலையும் போய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இங்க வாழாக்கள் இங்க இருக்கிறீங்க, கவனமாயிருங்க. நீ அப்படி ஒரு குடும்பமா இருந்தால் கவனமாயிரு. காசுக்கு பின்னால திரிகிறது, வட்டி கொடுக்கிறது, வட்டிக்கு காசு பண்றது, நிற்பாட்டு உன்னுடைய காரியங்களை எல்லாத்தையும். பழைய வாழ்க்கைக்கு திரும்பாது, திரும்பாது. ஏன்? உன் பின்னிலைமை மோசமாய் இருக்கு. பழைய வாழ்க்கைக்குள்ளே அசுத்தாவிகள் ஜீவிக்கிறது. பழைய நண்பர்கள் நடுவிலே அசுத்தாவிகள் ஜீவிக்கிறது. Turn, don't go back to Egypt. எகிப்துக்குள்ளே நுழைந்து கொள்ளாது. இதைத்தான் தேவன் உன்னிடத்தில் கேட்கிறார். Never get back to the old life. Live in the new life. முன்னானவைகளை நாடி ஓடு. இயேசுவின் அழைத்த அழைப்பை பிடித்துக்கொள். ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்த சகோதரர்களோடு சேர்ந்து கொள், சகோதரிகளோடு. அவருக்கென்று ஊழியம் செய்.
முந்தைய அவங்க எல்லாம் பழைய நண்பர்கள் கோபிப்பாங்களே பிரதர்.
சாத்தானிலே பிடிபடுறதை விட அது உனக்கு பெரிதா இருக்கிறார் அசுத்தான். சோ இந்த இரண்டாம் பீட்டர் அந்த வசனம் நாங்கள் வாசிச்சதுக்கும் இந்த மத்தையு 12 வாசிச்சதுக்கும் அந்த சொல் ஒரே இதா இருக்குது. பாத்தீங்களா, இவர்கள் பின்னிலைமை மோசமாயிருக்கு, முன்னிலைமை விட. ஏன்? அந்த அசுத்தாவிகள் மற்றவைகளும் வந்து புகுந்து கொள்கிறதுனால், பழைய வாழ்க்கைக்குள்ளே நுழைந்ததனால், பழைய காரியங்களில் பிடிபட்டதனால், இப்பொழுது இவர்களுக்கு மறுபடியும் திரும்ப முடிகிறதில்லை. அவ்வளவாய் போர்ஸாக வந்து அது உள்ளே போயிருக்கிறது. ஆகையினாலே விடுதலை அடைந்த சகோதரர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட சகோதரர்கள், இந்த தொடர்பாக வசனத்தை கேட்கும் சகோதரர்கள், இந்த இடத்துக்கு வந்து இயேசுவே என்று சொல்லி கரத்தை நீட்டு அவரை கூப்பிடும் சகோதரர்கள், பழைய வாழ்க்கைக்கு திரும்பாதே. பழைய காரியங்களை பார்க்காதே. பழைய புரோகிராம், டிவி புரோகிராம்ஸ் பார்க்காதே. நீ இப்பொழுது புதிய ஜீவத்துக்குள்ளாய் வந்திருக்கிறாய். அவைகளிலே நிலைத்து விடு பழைய வாழ்க்கையை, சீக்கிரமாய் விடு. ஒருவேளை கத்தர் ஒரு கொஞ்சம் டைம் உனக்கு கொடுத்திருப்பாரு, அந்த எட்டும் திரும்பி வராம உன்னண்ட. எந்தெந்த பாம்பு உன்னை விட்டு வெளியே போச்சுதோ, உன்னை விட்டு என்ன விட்டு, நாங்க ஆண்டவரோட வந்தோன்னு எங்களுக்கு தெரியாது. அது இப்ப பாத்து கொண்டிருக்கா இங்க பழைய அட்ரஸுக்கு நான் காட்டுறேன். ஒரு ஆள் வாரியா பழைய விலாசத்துல நான் இருக்கிறேன். என்ன பழைய விலாசம்? அதான் சாராயத்தோட ஜங்ஷன் அல்லது வேறு இடம்.
அல்லது போற ஏதாவது ஒரு டிவி காட்சி ஒரு நான் கேட்டுனேன் கிளப்பி போட்டு பார்க்க போறேன் வர்றது அப்பா பாக்குறேன் அப்பா ரசிக்கப்படையில நீ கிளப்பி போட்டு பாரு அந்த 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 கேட்டுன கூவுவ அப்படிதான் அந்த பிள்ளை பார்த்தது. அதுக்கு பிறகு வேத வாசிப்பு தியானத்தில் விச்சப்பம் பெற்றவை தேவன் சாமி இவைகளை உனக்கு இன்னும் காட்டுவார். இதன் வெளிச்சத்தை அறிந்து கொள். ஆண்டவருக்கு மகிமை.
Give glory to the Lord.